إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم بارك لي فيما علمتني وعلمني ما ينفعني وانفعني بما علمتني وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا أنبانا الله من أريار அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் வேண்டியவனாகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் அன்பையும் வேண்டியவனாகவும் இந்த ஜும்ஆ குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்று அருள் புரிவானாக. இந்த ரமதானை நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு ரமதானாக, அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்குரிய ஒரு ரமதானாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமதான் நமக்கு வந்து செல்கிறது. இந்த ரமதானுக்காக இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே இருக்கிறது என்று சொன்னாலும் அது ஒரு பொருத்தமான வார்த்தையாகத்தான் இருக்கும். இந்த உலகம் மட்டுமல்ல, நமக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகிரஸ் மறுமை வாழ்க்கையும் இந்த ரமதான் மாதத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறது. இந்த உலகம் மட்டுமல்ல, ஆகிரத்துடைய வாழ்க்கை, நமக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையும் இந்த ரமதான் மாதம் வரும்போதெல்லாம் அதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்ற ஆண்டு நம்மோடு வாழ்ந்து இந்த ரமதானிலே இப்போது நம்மோடு இருக்காத, நம்மோடு வாழாத எத்தனையோ நமது உறவுகள், நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் இருக்கலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு இப்போது அனுமதி கொடுக்கப்பட்டால் நம்மோடு பேசுவதற்கு, கபரில் இருக்கக்கூடிய மன்னரையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இப்படி ஒரு அனுமதி வழங்கப்படுகிறது, நீங்கள் உயிரோடு இருப்பவர்களிடத்திலே பேசலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டால் நம்மை பார்த்து அவர்கள் என்ன சொல்வார்கள்? நம்மை போன்றுதான் ரமதானை அடைந்த போது அவர்கள் எந்த திட்டமும் இல்லாமல், இது தன்னுடைய கடைசி ரமதானாக இருக்கும் என்ற அந்த ஞானம் இல்லாமல் மௌத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்காமல் இந்த ரமதான் கடைசி ரமதானாக இருக்கும் என்ற அப்படி ஒரு ஏற்பாடு இல்லாமல் அப்படி ஒரு சிந்தனை இல்லாமல் தானே கழித்திருப்பார்கள். இன்று அவர்களுக்கு பேசுவதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டால் அவர்கள் முதலாவதாக கை சேதத்தைத்தான் வெளிப்படுத்துவார்கள். இது என்னுடைய இறுதி ரமதான் என்று நான் அறிந்திருந்தால் நான் தௌபா செய்திருப்பேனே, தொழுகைகளை பேணியிருப்பேனே, இரவு தொழுகையில் கவனம் செலுத்தியிருப்பேனே, குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்தியிருப்பேனே, நேரத்தை வீணடித்திருக்க மாட்டேனே, எனது செல்வங்களின் பெரும் பகுதியை அல்லாஹ்விற்கு கொடுத்திருப்பேனே, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக முற்படுத்தி இருப்பேனே. இப்படியாகத்தான் அவர்களுடைய புலம்பல் இருக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்மில் யாருக்கு இது இறுதி ரமதானாக இருக்கும் என்பதை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும். அமல் செய்ய வேண்டுமென்றால், அமலிலே ஆர்வம் ஏற்பட வேண்டுமென்றால், மறுமையின் பயம் வேண்டுமென்றால், பாவங்களை இன்றே விட்டு விலக வேண்டுமென்றால், செய்த பாவங்களுக்காக தௌபா கேட்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் இப்படித்தான் நினைக்க வேண்டும். இது என்னுடைய இறுதி நாளாக இருக்கலாம், இந்த ரமதான் என்னுடைய இறுதி ரமதானாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தங்களில் ஒருவர் மற்றவருக்கு இப்படித்தான் அறிவுரை கூறினார்கள். அவர்களுடைய அந்த பயமோ மிக மிக ஒரு பெரிய பயம். தோழர்களை பற்றி வருகிறது, அவர்களிலே ஒருவர் சொல்வார் தனது நண்பருக்கு, இதா அஸ்பஹ்த ஃபலா தன்தஸிரில் மஸா, தோழரே உனக்கு காலை பொழுது கிடைத்தால் மாலை பொழுது எதிர்பார்க்காதே, வஇதா அம்ஸைத ஃபலா தன்தஸிரில் ஸபாஹ், உனக்கு மாலை பொழுது கிடைத்தால் காலை பொழுது எதிர்பார்க்காதே, அந்த அளவு மரணம் உனக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். அதுதான் யதார்த்தம். ஒரு காலை நமக்கு வரும், அது நமது வாழ்க்கையின் இறுதி காலை பொழுதாக இருக்கும். ஒரு மாலை பொழுது நமக்கு வரும், அது நமது வாழ்க்கையின் இறுதி மாலை பொழுதாக இருக்கும். யாரும் அறிய மாட்டார்கள் அது எந்த காலை, எந்த மாலை, எந்த பகல், எந்த இரவு, எந்த கிழமை, எந்த வெள்ளிக்கிழமை, எந்த மாதம் என்று யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அது மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த மரணித்தவர்களுக்கு ஒரு அனுமதி இருக்குமேயானால் அவர்களுடைய புலம்பல் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. நமது மறுமைக்காக என்ன சேகரித்தோம்? இந்த ரமதான் இதற்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டால், இந்த ரமதான் நம்மிடத்திலே பேசினால் எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரமதானை வீணடிக்கக்கூடிய, ரமதானை அலட்சியம் செய்யக்கூடிய, ரமதானிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடிய, ரமதானை பேணாத மக்களாகிய நம்மை பார்த்து இந்த ரமதான் பேசினால் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, ஒன்றுடைய மேன்மை முக்கியத்துவம், அதனுடைய அந்த உயர்வை மதிப்பை உணர்வதற்கு அது சம்பந்தமாக அல்லாஹுடைய வேதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலும் என்ன வந்திருக்கிறது என்று பார்த்தால் புரிய வரும். ஒரு விஷயத்தை பற்றி ஒரே ஒரு முறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தால், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஒரே ஒரு முறை ஹதீஸிலே சொல்லப்பட்டிருந்தாலே அந்த விஷயம் எவ்வளவு பெரிய ஒன்றாக இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய பேச்சிலே இடம்பெற்ற ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சிலே இடம்பெற்ற ஒன்று. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சிறப்பித்து கூறிய ஒன்று என்பதே ஒரு விஷயமே போதுமானது. ஆனால் ரமதான் அப்படிப்பட்டதல்ல, ஒரு சிறப்பு அல்ல, இரண்டு அல்ல, பல சிறப்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மாதத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அதுவும் இந்த மாதத்தை உயர்த்தி உயர்த்தி அதை சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த ரப்பு, ஷஹ்ரு ரமலான் லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மகத்துவம் உடையதென்றால் இதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. தனது கலாம் இறக்கப்பட்டதை, தன்னுடைய கலாம் இந்த மாதத்தில் உலக மக்களுக்கு வழங்கப்பட்டதை இந்த மாதத்தின் சிறப்பாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால், குர்ஆனுக்கு என்ன சிறப்போ, என்ன முக்கியத்துவமோ, என்ன மகத்துவமோ முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமோ, அது போன்ற சிறப்பு, முக்கியத்துவம், மதிப்பு இந்த மாதத்திற்கு இருக்க வேண்டும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அன்பானவர்களே, அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள், குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டது? வழிகேட்டில் இருந்தவர்களை, பாவங்களில் மூழ்கி இருந்தவர்களை, அல்லாஹுவை மறந்து இருந்தவர்களை, மறுமையை அறியாமல் இருந்தவர்களை, இந்த வாழ்க்கையை வீணான காரியங்களில் தொலைத்துக் கொண்டிருந்தவர்களை மீட்டெடுத்து அல்லாஹுவின் பக்கம் கொண்டு வருவதற்காக, சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக, மறுமையின் வெற்றியின் பக்கம் கொண்டு வருவதற்காக குர்ஆன் உலகத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த குர்ஆன் இது அறிவுரை, இது உபதேசம், உள்ளங்களை மாற்றக்கூடியது, மனிதனுடைய செயல்களை மாற்றக்கூடியது, மனிதனுடைய கலாச்சாரம் பண்பாட்டை மாற்றக்கூடியது. சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு மனிதனை அல்லாஹ்விற்கு விருப்பமான மனிதனாக, ஒரு மனிதனை ரப்புக்கு, படைத்த ரப்புக்கு விருப்பமான மனிதனாக, படைத்த ரப்பு நல்லவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவனாக ஆக்குவது குர்ஆனுடைய வேலை. குர்ஆனுடைய வேலை, குர்ஆனுடைய பணி என்ன? ஒரு மனிதனை படைத்த ரப்புக்கு விருப்பம் உள்ளவனாக, ரப்பு நேசிக்கின்றவனாக மாற்றுவது. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவனாக மாற்றுவது. அப்படி அந்த குர்ஆன் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால், எப்படி ஒரு விதை அது பயிரை முளைக்க வைத்து அதிலிருந்து தானியங்களை விளைவிக்க வேண்டும் என்றால், அந்த விதை எங்கே விதைக்கப்பட வேண்டுமோ அங்கே விதைக்கப்பட வேண்டும். எந்த பூமியிலே அது விதைக்கப்பட வேண்டுமோ, விதைக்கப்பட்டதற்கு பிறகு அது என்ன செய்ய, அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியங்களை செய்தாக வேண்டும். அதுபோன்றுதான் இந்த குர்ஆன் எந்த மாற்றங்களுக்காக இறக்கப்பட்டதோ அந்த மாற்றங்களை குர்ஆன் செய்ய வேண்டும் என்றால், அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்பவர்களிடத்திலே அந்த மாற்றங்களை உள்வாங்குவதற்குரிய, அந்த மாற்றங்களை அங்கீகரிப்பதற்குரிய, அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்குரிய தகுதி அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதங்களில், உலகத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற ரமதான் மாதங்களில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரமதானிலே இறக்கப்பட்ட இந்த குர்ஆனுக்காக, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் வருமோ அப்போதெல்லாம் அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும். இந்த குர்ஆன் இந்த ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு ரமதானிலே இறக்கப்பட்டது. நோன்பை அல்லாஹ் எப்படி கடமையாக்கினார்? முஸ்லிம்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமதானை அவர்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஒவ்வொரு ரமதானிலும் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். ஒன்று என்ன, இத்தகைய ஒரு ரமதான் மாதத்தில் தானே அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனை கொடுத்தான் என்று நன்றி சொல்வதற்காக, இத்தகைய ரமதான் மாதங்களில் ஒரு ரமதானில் தானே அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை வழங்கினான் என்று அல்லாஹுவிற்கு நன்றி சொல்வதற்காக. இரண்டாவது, எந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும், இந்த குர்ஆன் தக்குவா இரையச்சம், அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களுக்கு சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டும் என்று சொல்லி இருக்கின்றானே, அந்த தக்குவாவை அந்த தக்குவா உள்ளவர்களில் நாம் ஆகுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்திலே நமக்கு நோன்பை கடமையாக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் இது கடமையாக்கப்பட்டிருந்தது. நோன்பை நான் உங்கள் மீது கடமையாக்கியதின் நோக்கம் என்ன? ரப்பு சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், உங்களிடத்திலே தக்குவா வர வேண்டும், அல்லாஹுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும், அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற அந்த ஈமானிய உணர்வு பிறக்க வேண்டும். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹுடைய இப்பேற்பட்ட ஏற்பாடு. இந்த ரமதானுடைய மாதம் என்பது ஏதோ இஃப்தார் பார்ட்டிகளுக்காக உள்ளதல்ல. ரமதானுடைய நோன்பு பெருநாளை எதிர்பார்த்திருந்து புத்தாடைகளை வாங்கி குவிப்பதற்காக அல்ல. ரமதானுடைய நோன்பு என்பது விழாக்கள் கொண்டாடுவதற்காக அல்ல, விளக்குகள் எரித்து தொங்க விடுவதற்காக அல்ல, வீடுகளையும் பள்ளிகளையும் அலங்கரிப்பதற்காக உள்ளதல்ல. கலாச்சாரம் மாறிக்கொண்டே போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அவர்களுடைய ரமதான் எப்படி அறியப்பட்டது? இன்றைய மஸ்ஜிதுகளை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மஸ்ஜிதுகள் இருந்தனவா சொல்லுங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மஸ்ஜித் அதனுடைய கட்டிடத்தை கொண்டு அதற்கு செலவழிக்கப்பட்ட செலவழிப்பை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெறுவதில்லை. ஒரு மஸ்ஜித் அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெறுகிறது என்றால் அதை கட்டக்கூடியவருடைய எண்ணம் இஹ்லாஸ் எப்படி இருக்கிறது முதலாவதா? இரண்டாவது, அந்த மஸ்ஜிதில் என்ன அமல் செய்யப்படுகிறது? அந்த மஸ்ஜிதுடைய அமலை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த மஸ்ஜிதை உயர்த்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் சாதாரணமாக இருந்தது. மண் விரிப்பை தவிர பாய்களோ அல்லது போர்வைகளோ கம்பளங்களோ எதுவுமே இல்லை. மழை பெய்தால் ஒழுகும், வெயில் அடித்தால் அந்த வெயிலை ஓரளவுக்குத்தான் தாங்கும். இப்படிப்பட்ட சாதாரண ஒரு குடிசை பள்ளியாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல். ஆனால் காபாவிற்கு அடுத்து மிக உயர்ந்த மஸ்ஜிதாக அல்லாஹ் அங்கீகரித்தான் என்றால் அதற்கு காரணம் அந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களுடைய இஹ்லாஸ், பிறகு அங்கே அவர்கள் செய்த அமல்கள். அன்பானவர்களே, இன்று நம்முடைய மஸ்ஜிதுகளுக்கு செலவழிக்கப்படக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்களில் செல்வங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் அங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே அந்த மஸ்ஜிதிலே நடந்த அமல், அந்த மஸ்ஜிதிலே ஒரு நாளில் நடந்த அமல் இன்று உலகத்தில் உள்ள எந்த மஸ்ஜிதிலே நடக்கிறது? இன்று உலகத்தில் உள்ள எந்த மஸ்ஜிதிலே நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியிலே அவர்களுடைய அந்த ரமலானுடைய ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு,
உலகத்தில் இன்று எத்தனை விலை உயர்ந்த மஸ்ஜிதுகள், எத்தனை ஆடம்பரமான மஸ்ஜிதுகள், இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து அதிலே தொழக்கூடியவர்களுடைய ஓதக்கூடியவர்களுடைய வணக்க வழிபாடுகளையெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த தோழர்கள் மஸ்ஜித் நபவியிலே செய்த ஒரு நாள் இபாதத்திற்கு சமமாகுமா யோசித்து பாருங்கள். நமது மஸ்ஜிதுகளிலே எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில் எந்த வசதியுமே இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மஸ்ஜிதுகளிலே எங்கே பாத்ரூம்கள் இருந்தன? இந்த மின் வசதியே இல்லையே, அங்கே மின் விளக்குகள் இருந்திருக்குமா, விசிறிகள் இருந்திருக்குமா, என்ன வசதி அங்கே இருந்தது? ஆனால் அந்த மஸ்ஜிதை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அந்த தோழர்கள் அந்த மஸ்ஜிதிலே குடிகொண்டிருந்தார்களே, அதில் ஓதுவதிலும் நின்று வணங்குவதிலும் அவர்களுடைய மனம் லயித்திருந்ததே, அவர்களுடைய ஈடுபாடு எப்படி வணங்கினார்கள்! இரவு தொழுகையை ஆரம்பித்தால் இன்று நமக்கு சஹர் சாப்பிடுவதற்கு நேரம் இருக்காது என்று முடிவு செய்து விடுவார்கள் பின்னால் தொழக்கூடிய தோழர்கள். அந்த மாதிரி இன்றைக்கு எங்கேயாவது தொழுகு வச்சா இமாம் மட்டும் நிப்பாரு, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கு எங்கேயாவது தொழுகு வச்சா இமாமுக்கு வியவஸ்தை இல்லை, இமாமுக்கு புத்தி இல்லை, இமாமுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி பட்டம்லாம் நிறைய கொடுத்துட்டு இமாம் மட்டும் நிப்பார், எல்லாம் காலி பண்ணி போயிடும் இல்லையா? அங்கே மஸ்ஜித் நபவியிலே ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஹஷீனல் ஃபலாஹ், சஹரை நாங்கள் பயந்தோம் என்றுதான் வந்திருக்கிறது. சஹரை பயந்தோம், அதாவது கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு. இமாம் கடைசியில சலாம் கொடுப்பாரு, ஓடுவார்கள், சில பேரித்தம் பழங்களை சாப்பிடுவார்கள், சில மிடறு தண்ணீரை குடிப்பார்கள். சுபு தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டுவிடும். இன்று இந்த ஒரு மணி நேர தொழுகையை தொழுவதற்குள் அதிலேயே அரை மணி நேரம் லேட்னா எப்படி தொழ வரக்கூடியவர்கள்? எப்படிப்பட்ட ஒரு அலட்சியம், கவனக்குறைவு! என்ன நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த ரமதான் நம்மிடத்தில் பேசுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி வர்றார், ரொம்ப பெரிய விருந்தாளி வர்றார், எதிர்பார்த்திருக்கவே நீங்கள் செய்யவில்லை. ஒரு பெரிய அரபு நாட்டிலிருந்து பெரிய மன்னர் வர்றார்னு வச்சுக்கோங்க, பெரிய மன்னர் வர்றார், ரொம்ப அமல்லையும் தக்குவாலையும் இபாதத்திலையும் அதே போல நீதியிலையும் நேர்மையிலையும் எல்லா விஷயத்திலுமே நல்லவர்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் திடீர்னு உங்க வீட்டுக்கு வர்றாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவரை எப்படியெல்லாம் நேசிப்பீர்கள், அவருக்காக எப்படியெல்லாம் ஓடுவீர்கள், உங்களது உள்ளம் எவ்வளவு பூரிப்படையும், எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள், அவரை எப்படி சந்தோஷப்படுவது, திருப்திப்படுத்துவது என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே என்னென்ன எண்ணங்கள் வரும் யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, 11 மாதங்களில் சிறந்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், எந்த மாதத்திலே சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு அதனுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றனவோ, நரகம் பூட்டப்பட்டு சைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு விடுகிறதோ, அந்த மாதம் நம்மை தேடி வந்திருக்கிறது. அந்த மாதம் சொல்கிறது, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் நான் வந்திருக்கிறேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் வந்ததற்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறான், அந்த மாதம் நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், நான் வந்த காரணத்தால் நரகத்தை அல்லாஹு தஆலா பூட்டிவிட்டான், என்னால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பில் இருந்து பாவிகளை விடுதலை செய்கிறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பாவிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் நரக நெருப்பில் இருந்து. என்னுடைய இந்த மாதத்திலே நீ செய்யக்கூடிய துஆக்கள் ஏற்கப்படுகின்றன, உன்னுடைய அமல்களுக்கு இரட்டிப்பாக கூலி கொடுக்கப்படுகின்றன என்று இந்த ரமதான் நம்மை பார்த்து பேசுகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே, இந்த ரமதானுக்குரிய ஹக்கை நாம் கொடுத்தோமா? இந்த ரமதான் சொல்கிறது, குர்ஆன் இறக்கப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவு என்னிலே இருக்கிறது, ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு எண்ணிலே இருக்கிறது. மூமினே, எனக்காக நீ உற்சாகப்பட மாட்டாயா? என்னுடைய வருகையை கொண்டு நீ சந்தோஷப்பட மாட்டாயா? உங்களுடைய வீட்டுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விருந்தாளி வந்திருக்கும் போது அவரை விட்டுவிட்டு, அவரை கவனிப்பதை விட்டுவிட்டு வேறு வேலைகளிலே நீங்கள் ஈடுபட்டால் என்ன சொல்வது? அவ்வளவு பெரிய ஒரு விருந்தாளி வந்திருக்கும் போது அவரை கவனிக்காமல், அவருக்கு உபசரணை செய்யாமல், அவருடைய பணிவிடையில ஈடுபடாமல், அவரை மறந்துவிட்டு யாராவது ஒருவர் விளையாட்டிலே, வேடிக்கையிலே, வீர் சிரிப்பிலே, அல்லது வெளியே சுற்றித் திரிவதிலே ஈடுபட்டால் அவரை பார்த்து அந்த மனிதர் என்ன சொல்வார்? அன்பானவர்களே, அப்படித்தானே இந்த ரமதானுக்கும் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் இந்த ரமதான் நம்மை பார்த்து சொல்லியிருக்கும். ரமதான் வந்தது, இன்னும் பலருடைய வீடுகளிலே சீரியல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்களது அன்றாட அமல்களிலே மாற்றமில்லை, அவர்களுடைய தொழுகையிலே மாற்றமில்லை, அவர்களுடைய ஈடுபாடு குர்ஆனோடு ஏற்படவில்லை, சதகா ஜகாத்துக்காக அவர்களுடைய செல்வங்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. தன்னுடைய ஆடைக்காக இந்த ரமதானிலே தான் இஃப்தார் செய்வதற்காக, தான் சஹர் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். எத்தனை ஏழைகள் இந்த ரமதானிலே வறுமையிலே பஞ்சத்திலே இஃப்தார் இல்லாமல் சஹர் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் என்று உணர்ந்து அவர்களுக்காக தனது செல்வத்தை ஒதுக்குவதற்குண்டான ஏற்பாடு இல்லை. பார்க்கலாம், பார்க்கலாம், கடைசி பத்திரை பார்க்கலாம், பிறகு கடைசி நாட்களிலே பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த நஃப்சு எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று கஞ்சத்தனத்தின் மீதே அமைக்கப்பட்ட ஒன்று, கர்மித்தனம். இதிலிருந்து செல்வத்தை பிடுங்க வேண்டும் நம்முடைய மறுமைக்காக. இந்த நஃப்சிலிருந்து செல்வத்தை நாம் பிடுங்கி செலவழிக்க வேண்டும், இல்லை என்றால் இது நம்மை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்க விடாது. இன்னும் வேண்டும், எவ்வளவுதான் இந்த நஃப்சுக்கு நாம் கொடுத்தாலும் சரி இந்த நஃப்சு திருப்தியே படா. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆக்களிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களிலே ஒன்று, வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, யா அல்லாஹ் திருப்தி பெறாத, யா அல்லாஹ் திருப்தி படாத ஆன்மாவிலிருந்து, நஃப்ஸிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டாலே, இந்த ரமதான் வந்துவிட்டது என்ற சுப செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். அத்தாக்கும் ரமதான், ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, அதை பற்றிய உணர்வை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த மாதம், இந்த மாதம் அப்படி என்ன நமக்கு கொடுக்க போகிறது? அன்பானவர்களே, 11 மாதங்கள் செய்த பாவங்கள், அலட்சியத்தினாலோ மறதியினாலோ அமல்களில் ஏற்பட்ட குறைகள், இவையெல்லாம் இந்த மாதத்திலே நமக்கு நீக்கப்படுகிறது, பூர்த்தி செய்யப்படுகிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பாக்கியம் யோசித்து பாருங்கள். ஒரு எஜமானிடத்திலே வேலை செய்கிறீர்கள், அந்த எஜமானன் காலையிலிருந்து மாலை வரை உங்களிடத்திலே வேலை வாங்குகிறான். மாலை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சொல்கிறான், 10 நிமிடம் உனக்கு அவகாசம், காலையிலிருந்து மாலை வரை இந்த நாள் கணக்குப்படி 8 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த 8 மணி நேரத்தில் 7 மணி நேரம் 50 நிமிஷம் நீ எப்படி வேலை செஞ்சியோ, முன்ன பின்ன உட்கார்ந்து சாப்பிட போன, கொஞ்சம் இடையில உட்கார்ந்துகிட்ட ரிலாக்ஸ் எடுத்த, கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசிக்கிட்ட வச்சுக்கிட்ட பரவாயில்ல, நான் விட்டுட்டேன். இந்த கடைசி 10 நிமிஷம் சரியா வேலை பார்த்துரு, மொத்தத்தை நான் மன்னிச்சிடேன் என்று சொல்கிறான். கடைசி 10 நிமிஷம் நீ சரியா வேலை பார்த்து விட்டால் உன்னுடைய மிச்ச மீதி நேரங்களிலே நீ செய்த கவனக்குறைவை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால் இந்த 10 நிமிஷத்தை எப்படி அடியான் பேணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். பதினோரு மாதங்களில் நடந்த பாவங்களை எல்லாம் இந்த ரமதான் மன்னித்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமதான் உயிலா ரமதான், அத்தோடு நன்மைகள் இரட்டிப்பாக்கப்பட்டு விடுகின்றன. மேலும் சொர்க்கத்திற்காக உன்னுடைய பெயர் எழுதப்பட்டு விடுகிறது. ரையான் என்ற சொர்க்கத்திலே அந்த வாசலில் இந்த ரமதானுடைய நோன்பை பேணியவர்களை தவிர யாரும் செல்ல மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க பெற்றிருந்தும் இந்த ரமதானை பேணாமல் இருந்தால் நம்மை விட ஒரு நஷ்டவாளிகள், நம்மை விட ஒரு அலட்சியக்காரர்கள் யார் இருக்க முடியும்? நம்முடைய முன்னோர்கள் ரமதானை எதிர்பார்த்திருந்தார்கள். எதற்காக எதிர்பார்த்திருந்தார்கள்? இன்று நம்மிலும் பலர் ரமதானை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பின் பின்னணியும் வேறு வேறு. பலர் வகை வகையான உணவுகளுக்காக, இஃப்தாருக்காகவே ரமதானை எதிர்பார்த்திருப்பது உண்டு. பலர் அந்த ரமதானுடைய இரவு காலங்களிலே பொழுதுகளை போக்கலாம், சுற்றி பார்க்கலாம், சுற்றித் திரியலாம் என்பதற்காக, வீண் விளையாட்டுகளுக்காக. நமது வாலிபர்களை பாருங்கள், எல்லா முஸ்லிம் மஹல்லாக்களிலும் நாம் பொறுக்கி எடுத்தால் ஒவ்வொரு முஹல்லாவிலும் குறைந்தது 50 பேரையாவது பொறுக்கி எடுக்கலாம். என்ன சிந்திக்க தோன்றுகிறது என்றால், இவர்களுக்கு தாய் தந்தை இல்லையா? இவர்களை கேட்கக்கூடிய வீட்டிலே பொறுப்பாளர்கள் இல்லையா? இவ்வளவு நேரம் இரவிலே இவர்கள் வெளியிலே சுற்றித் திரிந்து கொண்டு நேரங்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய காப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் எங்கே சென்றார்கள்? யோசித்து பாருங்கள், எப்படி நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, ரமதான் நம்முடைய முன்னோர்கள் எதிர்பார்த்தார்கள். எதற்காக? அந்த ரமதானிலே குர்ஆன் ஓதுவதற்காக. எப்போதுமே குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம் உள்ள அவர்கள் ரமதான் வந்துவிட்டால் குர்ஆனிலே ஈடுபாடு கொண்டவர்களாக, எல்லா நேரங்களிலும் அந்த குர்ஆனை திலாவத்து செய்பவர்களாக இருந்தார்கள். பகல் காலங்களில் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருப்பார்கள், பிறகு இரவு நேரங்களில் அந்த குர்ஆனை தொழுகையிலே ஓதுவார்கள். இன்று நமக்கு குர்ஆன் மனப்பாடம் இல்லை என்று இருந்தாலும் அங்க இரவு தொழுகைகளிலே நாம் எந்த அளவு ஈடுபாட்டோடு கலந்து கொள்கிறோம்? சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஒன்று ஆர்வமின்மை. இந்த மாதத்தை பற்றிய சரியான ஒரு அறிவு இல்லாமை, இந்த மாதத்தை எப்படி பார்க்க வேண்டும், இந்த மாதத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மாதம் எதற்காக என்பதை புரியாமல் நாம் இருப்பது. இன்னொரு பக்கம் மறுமையை பற்றிய அறியாமை, சொர்க்கத்தை பற்றிய அறியாமை, நரகத்தை பற்றிய அறியாமை, இவற்றோடு நம்முடைய சோம்பேறித்தனம். அடுத்து இந்த துன்யாவின் மீது உள்ள நமது மோகம் நம்மை அமல்களிலே பின்னடைய செய்திருக்கிறது. இந்த ரமதானை நாம் அலட்சியம் செய்வதற்கு இவையெல்லாம் காரணம். இன்று இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டால், ரமதான் என்பது குறையாக சொல்கிறேன் என்று யாரும் என்ன வேண்டாம், பல வியாபாரிகளுக்கு ரமதானை வியாபாரத்திற்குரிய மாதமாக மட்டுமே ஆக்கிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வியாபாரம் செய்ய வேண்டாம், பொருள்களை வாங்க வேண்டாம், விற்க வேண்டாம் என்று மார்க்கம் தடுக்கவில்லை. ரமதான் வியாபாரத்திற்குண்டான சீசன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சீசனாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ரமதான் இருந்ததில்லை. ரமதான் அமல்களுடைய சீசனாக மட்டுமே இருந்தது. ரமதான் அமல்களுடைய சீசனாக மட்டுமே இருந்தது, அமல்களுக்குண்டான மாதமாக மட்டுமே இருந்தது. அப்படி என்றால் நிர்பந்தங்கள் இருக்கின்றனவே, தேவைகள் இருக்கின்றனவே. இந்த 11 மாதங்களில் என்ன செய்தோம் அன்பானவர்களே? இந்த ரமதானை நாம் எதிர்பார்த்திருந்தால், எப்படி ஒரு பஞ்ச மாதம் வரப்போகிறது என்று அறிந்திருந்தால், அதற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு சேகரிக்க வேண்டிய பொருள்களை சேகரித்து வைத்து, வாங்க வேண்டிய பொருள்களை வாங்கி வைத்து, அதற்குரிய கவனத்தோடு அதற்குரிய ஏற்பாட்டோடு நாம் இருப்போமா இல்லையா? ரமதானிலே இபாதத்து செய்ய வேண்டும், இபாதத்துக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருந்தால், மற்ற மாதங்களிலேயே அதற்காக நாம் முன்கூட்டி அதற்குண்டான ஒரு அவசியமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்போம். சரி, வியாபாரியாக இருக்கின்றவர்கள் இன்றைய சூழலில் என்ன செய்வது? சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நீயத்து வைத்து அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்ற அந்த மன உறுதிக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்வான். பொதுவாக பாருங்கள், இன்று எவ்வளவு தாமதமாக கடைகளை திறக்க முடியுமோ அவ்வளவு தாமதமாக மக்கள் திறக்கின்றார்கள் இல்லையா? இதனுடைய பாதிப்பு என்ன? எவ்வளவு தாமதமாக இரவிலே கடைகளை சாத்த முடியுமோ அடைக்க முடியுமோ அவ்வளவு தாமதமாக அடைக்கின்றார்கள். வியாபாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள், நாங்கள் இஃப்தாரோடு கடையை மூடிவிடுவோம். எந்த கடையாக இருந்தாலும் என்றிருந்தால் மக்கள் பகலிலேயே தங்களுடைய தேவைகளை வாங்குவதை வாங்கிக் கொண்டு அவரவர் இபாதத்துக்காக வந்து விடுவார்கள். நாம் இரவெல்லாம் கடைகளை திறந்து வைத்திருப்போம் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் பகலை அலட்சியம் செய்துவிட்டு இரவிலே அவர்களுடைய இபாதத்தையும் வீணாக்கிக் கொண்டு நம்முடைய இபாதத்தையும் வீணாக்க வந்து விடுகிறார்கள். அல்லது அவர்கள் இபாதத்துகளை வீணாக்குவதற்கு நாம் கடைகளை திறந்து வைத்திருப்பதும் ஒரு காரணம் இல்லையா? இந்த பொழுதோடு இந்த கடைகள் அடைக்கப்பட்டுவிடும். இப்ப உதாரணத்துக்கு அரசாங்கத்துடைய அலுவலர்கள் இருக்கு, காலையில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் என்று இருந்தால் நான் நோன்பு வச்சிருக்க வரமாட்டேன், எனக்கு ராத்திரில கடை தொடங்க என்று யாராவது சொல்வீர்கள் அரசாங்கத்திடத்திலே? சொல்ல முடியுமா? அல்லது ஒரு தனியார் அலுவலகம் சொல்ல முடியுமா? அன்பானவர்கள், இதற்கு காரணம் என்ன? நம்முடைய பலவீனம். இந்த திட்டமிடுதல், அந்த முறைப்படுத்துதல் வணக்க வழிபாட்டுக்காக, அதற்குண்டான ஏற்பாடு, அதற்குண்டான ஆர்வம். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா நமக்கு எதை முடிவு செய்து விட்டானோ அதுதான் கிடைக்கும். அதிக நேரம் கடை திறந்திருப்பதால் எக்ஸ்ட்ரா கிடைத்துவிடும் என்று ஒருவன் ஒரு மனிதன் நம்புகிறான் என்றால் அவன் விதியை அறியவே இல்லை. நாம் நம்முடைய இபாதத்திற்காக, நம்முடைய வணக்க வழிபாட்டுக்காக, ஆகிரத்துக்காக என்று ஒரு திட்டமிடுதலுக்கு, ஒரு ஏற்பாட்டுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக துன்யாவை நாம் அதற்கு ஏற்றபோல் மாற்றித்தான் செய்ய வேண்டும். ஏன்? துன்யாவுக்கு ஏற்றபடி ஆகிரத்தை மாற்ற முடியாது. முடியுமா? முடியாது. ஆகிரத்துக்கு தோதுவாகத்தான் நாம் துன்யாவை மாற்றியாக வேண்டும். தோழர்கள் அப்படித்தான் மாற்றினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே தீனுடைய அந்த ஒரு உயர்வு அவர்களுக்கு துன்யாவிலும் வெற்றியை கொடுத்தது. இன்று சகோதரர்களே, நம்முடைய தீனை சமரசம் செய்து கொண்டு செய்து கொண்டு துன்யாவுக்கு ஏற்ப இந்த தீனை மாற்றி மாற்றி கடைசியிலே ஒரு சின்ன அடையாளம், ஒரு பொட்டுவை போன்று, ஒரு சின்ன ஒரு துளியை போன்று இந்த தீனை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள். இந்த ரமதானுடைய நோன்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறுகிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள், பிறகு ஆமீன் சொல்கிறார்கள், பிறகு ஆமீன் சொல்கிறார்கள். குதுபா முடிந்தவுடனே தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்று ஒரு வித்தியாசமாக நீங்கள் செய்தீர்களே, ஒவ்வொரு படியிலும் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன விஷயம்? சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு முன் தோன்றினார், அவர் துஆ கேட்டார், நான் ஆமீன் சொன்னேன். யாருக்கு ரமதான் கிடைக்க பெற்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று அவர் சொன்னார், நான் ஆமீன் என்று கூறினேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஒரு இந்த பத்வாவுக்கு நாம் ஆளாக வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து சொன்னார்களோ, ரமதானிலே அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார், அவருக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. மலக்குகள் சொல்கிறார்கள், யா பாகியல் ஹைரி அக்பில், நன்மையை நாடக்கூடியவனே, இதோ நன்மைக்கான மாதம் வந்துவிட்டது, முன்னேறி வா என்று. அந்த மக்களில் நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமதானை அல்லாஹுடைய பொருத்தத்திற்கும் அல்லாஹுடைய அன்புக்கும் நம்முடைய அமல்கள் அதிகமாகுவதற்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று நன்மையுடைய மாதத்திலே அதிகமாக நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்வதற்கு, நன்மைகளிலே அதிகமாக ஈடுபடுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரு.